அடிப்படை வேதாகம சத்தியங்கள் சகோதர சகரி அப்புணன் அவர்கள் வழங்கும் 6வது வேத பாடம் கிருபையும் விசுவாசமும். கடந்த 6 வேத பாடங்களிலே நாம் அடிப்படை கோட்பாடுகளை குறித்து ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய அடிப்படை கோட்பாடுகள், அதாவது தேவன் மனிதனை உண்டாக்கின விதம், தேவன் மனிதர்கள் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். கடைசி வேத பாடத்திலே நாம் சுயாதீன சித்தம், நம்முடைய மனசாட்சிக்கு செவி கொடுத்தல் என்பதை குறித்து நாம் கேட்டோம். மனசாட்சியினுடைய சத்தத்தை அமுக்கி விடாதபடிக்கு அதை கேட்பதை குறித்து கேட்டோம். நாம் ஒரு உண்மையை சந்திக்க வேண்டும், அதாவது எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள் என்ற உண்மை. ரோமர் 3:23 வசனத்திலே நம் எல்லாரும் பாவம் செய்தோம், தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய கண்களிலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதோ அல்லது எவ்வித கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதில் வித்தியாசமே இல்லை. ஒரு மதத்திலே பிறந்த ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த மதத்திலே பிறந்திருந்தாலும் அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது ஒரு நாத்திக குடும்பமா இருக்கலாம். அந்த சிறு குழந்தைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது மற்ற குழந்தைகளுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் வித்தியாசமே இல்லை. அந்த குழந்தைகள் வளர்ந்து பிள்ளைகளாகும் பொழுது அவர்கள் இப்பொழுது பள்ளிக்கு போகிறார்கள், அங்கே போய் சண்டை போடுகிறார்கள், பிரச்சனை செய்கிறார்கள், தங்களுக்கு என்று புரிஞ்சுகிறார்கள், அவர்கள் எல்லாம் சுயநலம் உள்ளவர்களாய் வாழ்கிறார்கள், அவர்களெல்லாம் பெருமையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், தங்களை உயர்த்த விரும்புகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு தன்மையும், ஆதாமுடைய ஒவ்வொரு தன்மையும் எல்லா குழந்தைகளிலுமே சமநிலையிலே காணப்படுகிறது. இப்பொழுது அந்த குழந்தை ஒரு மதத்திலே பிறந்தது என்பதனாலும் இன்னொரு குழந்தை இன்னொரு மதத்திலே பிறந்திருப்பதனாலும் எந்த வித்தியாசமும் இல்லை. வெளியரங்கமாக வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம். ஒரு குழந்தை சபைக்கு போகிறது, ஒரு குழந்தை கோயிலுக்கு போகிறது, ஒரு குழந்தை மசூதிக்கு போகிறது, ஒரு குழந்தை எங்கேயும் போகாமல் டிவி பார்க்கிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் அவங்க அவர்கள் எங்கே போனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை போனாலும் சரி, திங்கக்கிழமை பள்ளிக்கு வரும்பொழுது எல்லாரும் ஒரே விதமாக தான் நடந்து கொள்கிறார்கள். மற்றவர்களைப் போலவே தன்னம்புள்ளவர்களாய் வாழ்கிறார்கள். ஆகவே இந்த வித்தியாசமானது வெளியரங்கமாகத்தான் இருக்கிறது. அவங்களுடைய பிள்ளைகள் நல்ல பழக்கம் அவங்களை கற்றுக் கொடுத்தாலும், மன்னித்துக் கொள்ளுங்கள், நன்றி என்று சொல்லக்கூடிய பழக்கம் அவங்களை கற்றுக் கொடுத்தாலும் அது வெளியரங்கமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் உள்ளே வெளியே வேண்டுமானால் சுயநலம் இல்லாமல் இருப்பது கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் உள்ளே சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தன்மையும் சுபாவம் மாறுவதில்லை. தேவன் எல்லா மனிதர்களையும் ஒரே நிலையிலே தான் வைத்து பார்க்கிறார். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் பிறந்தபடினாலே தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறதில்லை. நீங்களாகவே தெரிவு செய்ய வேண்டும், தன்னார்வ விருப்பத்தோடு கூட தெரிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வயது வரும்பொழுது, கடந்த வேத பாடத்திலே தெரிவு செய்தலை குறித்து நாம் பார்த்தோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பார்த்தோம். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படியாக, கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தபடினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படியாக தேவன் உங்களை கண்டிப்பாய் நிந்தி நிர்பந்தப்படுத்துகிறதில்லை. நீங்களாக தெரிவு செய்ய வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்வை நீங்கள் செய்தாக வேண்டும். ஆகவே எல்லா மனிதர்களுமே எல்லாருமே பாவம் செய்தார்கள். ஒவ்வொரு தனி நபரும் பாவம் செய்திருக்கிறார்கள். எவ்வளவோ பாவங்களை செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாத்திரத்திலே ஒரு ஓட்டை இருந்தாலும் சரி, 1000 ஓட்டைகள் இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் கசிந்துவிடும். கொஞ்ச நேரம் பார்த்தாலும் இந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருக்காது. ஆகவே ஒரு பாத்திரத்திலே ஒரு ஓட்டையோ 10 100 1000 எல்லா பாத்திரமும் சமம் தான். அதே போலதான் பாவம், நீங்கள் ஒரு பாவம் தான் செய்தேன் என்று சொன்னாலும் ஒன்றுதான், 1000 பாவம் செய்தாலும் செய்திருக்கேன் சொன்னாலும் ஒன்றுதான், அது குற்றவாளிகள் தான். ஒரு நோய் கிருமி போதும் ஒரு முழு சரீரத்தை அழித்து விடுவதற்கு, அல்லது நோய் தொற்று அகற்றப்பட்ட ஒரு பொருளிலே ஒரு நோய் கிருமி போதும் அந்த தொற்றை கொண்டு வருவதற்கு. நீங்கள் கிளவுஸ் போட்டுக்கொண்டெல்லாம் உபகரணம் ஆபரேஷன் தியேட்டரில் இருக்கிறது, அதெல்லாம் நோய் தொற்று அகற்றப்பட்ட காரியமா இருந்தாலும் ஒரு கிருமி போதும். அதே போலதான் பாவமும், ஒரு பாவம் போதும் அழிப்பதற்கு, கெட்டுப்போக செய்வதற்கு. ஒரு மனிதனை கெட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய சமூகத்துக்கு தகுதியற்ற மாற்பதற்கு ஒரு பாவம் போதும். ஒரு பாவம் செய்த மனிதனும் 1000 பாவம் செய்த மனிதனும் தேவனுடைய சமூகத்தில் ஒரே விதமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பூரண நிலையிலிருந்து அவர்கள் குறைபட்டு விட்டார்கள். தேவனுடைய நிலை என்பது 100% என்று சொன்னால், 99 மார்க் வாங்கணும்னு தோற்றுவிட்டான், 0 மார்க் வாங்கணும்னு தோற்றுவிட்டான் என்று சொல்லலாம். இதை நாம் அறிந்து கொண்டால் நாம் ஒன்றை பார்ப்பது முக்கியமாக மாறுகிறது. தேவன் தேவையெல்லாம் இந்த மனிதனுக்கு தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டும். அவனுடைய குற்ற மனசாட்சி குற்றத்தை நீக்குவதற்கு தேவன் ஏதாவது ஒரு வழியை பின்பற்ற வேண்டும். அந்த எல்லாம் பாவங்களை குறித்ததான குற்றத்தை எல்லாம் தேவன் நீக்குவதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது எந்த அடிப்படையிலே தேவன் நம்மை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். தேவன் அன்பான ஒரு தேவன், அவரிடத்திலே போய் நான் என்னை மன்னித்துடுங்கள் மன்னித்துடுங்கள் சொன்னால் அவர் நினைக்க மாட்டார். ஆனால் தேவனுக்கு இரட்டிப்பான பொறுப்பு இருக்கிறது. ஒரு அன்பான தகப்பன், அதே சமயத்திலே அவர் ஒரு நீதியான நீதிபதியாக இருக்கிறார், நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த அண்ட சராசரமானது சில விதிகளினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவன் நேர்மையானவர். தேவன் உதாரணமாக அவர் பொய் சொல்லுகிறதில்லை, அவரால் பொய் சொல்ல முடியாது. அவர் அதே போல நீதி என்கிற தம்முடைய அந்த கோட்பாட்டை அவர் மீறவும் முடியாது. உதாரணமாக நான் ஒரு குற்றத்தை செய்துவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு தண்டனை அதிகமான ஒரு தண்ட தொகை செலுத்தப்பட வேண்டும். நான் வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறேன், அங்கே என்னுடைய அப்பா தான் அங்கே நீதிபதியாக உட்கார்ந்திருக்கிறார். அவர் எவ்வளவுதான் என்னை நேசித்தாலும் அவர் ஒரு காலம் என்னை விட்டுவிட முடியாது. அப்பா என்னை மன்னித்துவிடுங்க, உண்மையாலுமே நான் மனம் மறந்துகிறேன் சொன்னாலும் என்னுடைய அப்பா என்னை விட்டுவிட முடியாது. அவர் என்னை விட்டுவிட முடியாது. அவர் என்னை விட்டுவிட்டால் அவருடைய வேலையை அவர் இழக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நீதி என்கிற கோட்பாட்டை அவர் மீறுகிறார், அவர் நீதியாக இருந்து மீறுகிறார். ஆகவே வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள். ஆகவே ஒரு மனுஷ நீதிபதியினுடைய நீதியின் அளவே இவ்வளவு சிறிதாய் இருக்குமானால், தேவனுடைய நீதியினுடைய அளவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷ நீதிபதி அவனுடைய மகன் தவறு செய்தால் அவனை விட்டுவிட முடியாது, அவனை தண்டித்தாக வேண்டும் என்று நீதி நியாயம் எதிர்பார்க்கிறது. அப்படியானால் எவ்வளவு அதிகமாக தேவன் அப்படி செய்ய வேண்டும்? தேவன் செய்வார். தேவன் அப்படி விட்டுவிட முடியாது. நீங்கள் மன்னித்து விடுங்க சொல்லுவதனால தேவன் உங்களை விட்டுவிட முடியாது. என்னுடைய தகப்பனார் என்னை கோர்ட்டில் என்னை விட்டுவிட முடியாதபடிக்கு அதே போலதான் தேவனும், நான் சாரி என்று சொல்லலாம், உண்மையாலுமே நான் மனம் மறந்தலாம், ஆனாலும் நான் தண்டிக்கப்படுவேன் நான் செய்த குற்றத்துக்கு தக்கதாக. வேறு ஒன்று, என்னுடைய அப்பா அங்கே நீதிபதியாக இருக்கக்கூடிய தகப்பனார் வேறு ஒன்றை செய்ய முடியும், அதே சமயத்தில் நீதி என்னும் கோட்பாட்டை தாங்கி பிடிக்க முடியும். என்னுடைய குற்றத்திற்கு உள்ள தண்டனையானது ஒரு அதிகமான பணத்தொகை என்று வைத்துக் கொள்வோம், 1,000,000 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம், 10,00,000 ரூபாய். அதைத்தான் நான் தண்டத்தொகையாக கட்ட வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய தகப்பனார் அங்கே நீதியா இருக்கிறார், அவர் அந்த தீர்ப்பை எழுதுகிறார், நீ 1,000,000 ரூபாய் கட்ட வேண்டும், இல்லாவிட்டால் சிறைச்சாலைக்கு போக வேண்டும் என்று தீர்ப்பு எழுதுகிறார். நான் பார்ப்பதற்கு என்னுடைய தகப்பனார் மிகவும் கடினமானவராக தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் கடினமானவர் அல்ல, நீதி எனும் கோட்பாட்டை அவர் தாங்கி பிடிக்கிறார். அதுதான் அவர் நீதிபதி என்கிற நிலையிலிருந்து செய்ய வேண்டிய வேலை. அவர் என்னை குற்றம் தீர்த்து விட்டார், நீதியை எழுதிவிட்டார், இப்போது நான் பணம் கட்ட வேண்டும். அவர் இப்பொழுது அந்த நீதிபதி என்ற சிங்காசனத்திலிருந்து இறங்குகிறார். அந்த ஆசனத்திலிருந்து இறங்கி இப்போது தன்னுடைய நீதிபதி என்கிற வஸ்திரத்தை கழட்டி விட்டு என்னிடத்தில் வருகிறார். தன்னுடைய மணி பர்சன் செக் புக்கை எடுக்கிறார், காசுகளை எடுக்கிறார், அதிலே 1,000,000 ரூபாய் என்று எழுதி கையெழுத்து போட்டு என்னிடத்திலே கொடுத்து, இதை போய் பணத்தை எடுத்து நீ தண்டத்தொகையை கட்ட என்று சொல்கிறார். அவர் என்ன செய்தார் பார்த்தீர்களா? அவர் நீதி என்னும் கோட்பாட்டை தாங்கி பிடித்து விட்டார். யாரும் அவரை இந்த விஷயத்தில் குற்றம் சாட்ட முடியாது. அதே சமயத்திலே சட்டம் எதிர்பார்க்கிற அதிகப்படியான தண்டனை எனக்கு விதித்து விட்டார், நானும் அவரை குற்றம் சொல்ல முடியாது, அவரை நீ நேசிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரே அந்த தண்டனை தொகையை செலுத்தி விட்டார். அது மட்டுமல்ல, அவர் எவ்வளவு அதிகமான விலை கிரயத்தை செலுத்தியிருக்கிறார் என்னை விடுதலையாக்க முடியாது. இதுதான் அவர் அதிகமாய் நான் நேசிக்க முடியாய் என்னை உந்துகிறது. இதைத்தான் தேவன் உண்மையிலே செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் உங்களுக்கு தகுதியான தண்டனை, மரணம். சரீர மரணம் மட்டுமல்ல, சரீர மரணம் அதில் ஒரு பகுதி. மரணம் என்பது மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் இருக்கிறது, மூன்றுமே மறித்து விடுகிறது. தேவனுடைய தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு நித்திய நித்தியமாக துண்டித்து அகற்றப்படுகிறான், அதுதான் நித்திய தண்டனை. மரணம் என்பது இதுதான் பொருள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த தண்டனையினாலே உன்னை தண்டிக்க வேண்டும். சட்டம் அதை எதிர்பார்க்கிறது, நீதி அதை எதிர்பார்க்கிறது. இப்பொழுது அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். அந்த தண்டனை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அந்த சரீர மரணத்தையும் மட்டுமல்ல, அவர் அந்த சிலுவிலே மறிக்கும் பொழுது அவர் பிதாவிடத்திலிருந்து 3 மணி நேரம் கைவிடப்பட்டவராயிருந்தார். ஆகவே ஆவிக்குரிய தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நான் விடுதலையாக முடியும். இதுதான் தேவனுடைய மன்னிப்பினுடைய அடித்தளம், அஸ்திவாரம். இந்த அடிப்படையில் தான் மன்னிக்கிறார். இதனால தான் கிறிஸ்தவ சுவிசேஷம் என்பது மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இரண்டு காரணங்களினாலே, தேவன் இந்த பலியை ஏற்றுக்கொண்டார் என்று எப்படி நமக்கு தெரியும்? அந்த சிலுவிலே பலியை ஏற்றுக்கொண்டார் என்று எப்படி தெரியும்? ஒரே ஒரு நிரூபணம், ஒரு அத்தாட்சி. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். இதுதான் தேவன் மனிதனுக்கு கொடுத்த நிரூபணம். நான் இந்த பலியை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு நிரூபணம் அவர் உயிரோடு எழுப்பியது. கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படவில்லை என்று சொன்னால் நமக்கு தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு நிரூபணமே இல்லை. ஆனால் அவரை மறைத்தவரிலிருந்து எழுப்பினார் என்கிற அந்த சத்தியம், அந்த உண்மையானது மூன்று நாட்களுக்கு பிறகு எழுப்பினது தேவன் அவரை பலியாக ஏற்றுக்கொண்டார் என்பது நிரூபணமாகிறது. ஆகவே தேவன் நம்மை மன்னித்த மன்னிப்பினுடைய அடிப்படை காரியம் என்னவென்றால், அந்த இதுதான் கிறிஸ்தவனுடைய சுவிசேஷத்தினுடைய தனித்துவம். இரண்டு காரியங்கள், ஒன்று கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், இரண்டாவது அவர் மரித்தொடர்ந்து உயிரோடே எழுதினார் மூன்று நாட்களுக்கு பிறகு. கிறிஸ்தவ விசுவாசமானது இந்த இரண்டு மாறாத உண்மைகளினாலே, சத்தியத்தினாலே தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரண்டு பகுதிகளில் கிறிஸ்து தனித்துவம் உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இவர் எந்த மதமும் எந்த மதத்தின் தலைவரும் மனிதனுக்காக மரித்ததாகவோ உயிரோடு எழுந்ததாகவோ, மனிதனுக்காக மரித்ததாகவோ உயிரோடு எழுந்ததாகவோ சரித்திரம் இல்லை. அநேக மதங்கள் இருக்கிறது, மல தலைவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் கூட நான் மனிதனுடைய பாவத்துக்காக மரித்தேன் என்று சொல்லவே இல்லை. இது முதலாவது காரியம். இரண்டாவதாக அதில் ஒருவருமே மரித்தொடர்ந்து உயிரோடு எழும்பினதில்லை. அவர் மரித்த பொழுது அதோடு முடிவு, அவர்கள் கலரின் வெளியே வரவே இல்லை. மரணம் தான் மனிதனுடைய மிகப்பெரிய சத்துரு, மனிதன் அதை மேற்கொள்ளவே இல்லை. ஆகவே தான் நாம் என்ன நம்புகிறோம் என்றால், இந்த இரண்டு செய்திகள் மையான சுவிசேஷம் என்று நம்புகிறோம். ஏனென்றால் இந்த இரண்டு உண்மைகள் மிக முக்கியமான உண்மைகள். கிறிஸ்தவ விசுவாசம் என்பது நன்மை செய்கின்ற மதம் அல்ல, அல்லது எல்லா இடத்திலும் இரக்கமாக இருக்க வேண்டும், தயவாக இருக்க வேண்டும், சண்டை போடக்கூடாது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையோட அஸ்திபாரம் அல்ல. அஸ்திபாரம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்னவென்றால், கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் மரித்தவர்ந்து உயிரோடு எழுந்தார். அதோடு மட்டுமல்ல, அந்த ஒரு கட்டடத்துக்கு இரண்டு பகுதிகள் இருக்கிறது, அஸ்திபாரம், மேல் கட்டமைப்பு. நமக்கு இரண்டுமே வேண்டும் ஒரு கட்டடத்திலே. மேல் கட்டமைப்பிலே அநேக காரியங்கள் இயேசு சொல்லியிருக்கிறார். மற்ற மதங்களும் கூட அதை சொல்லியிருக்கலாம், மத தலைவர்கள் சொல்லியிருக்கலாம், யாருக்கும் தீங்கு செய்யாதே, மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிற அதை நீ அவர்களுக்கும் செய், சத்தியத்தை பேசு, உண்மையை பேசு, தாழ்மையாயிரு, மற்றவர்களை கனம் பண்ணு, பல நன்மையான காரியங்களை வேதம் போதிக்கிறது. ஆனால் அது மேல் கட்டமைப்பு மட்டும்தான், கட்டடத்தினுடைய மேல் கட்டமைப்பு. ஆக கட்டடத்தின் மேல் கட்டமைப்பையும் அஸ்திவாரத்தையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். மேல் கட்டமைப்பிலே ஜன்னல் இருக்கிறது, கதவுகள் இருக்கிறது, ஆனால் அஸ்திவாரத்திலே கதவுகள் ஜன்னல் இல்லை. ஆகவே அஸ்திவாரமானது மேல் கட்டமைப்பை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. இந்த தவறைத்தான் அநேக ஜனங்கள் எல்லா மதமும் சமம் என்று சொல்லும் பொழுது இந்த தவறை தான் செல்லுகிறார்கள். எல்லா மதமும் தேவனிடத்தில் நடத்துகிறது சொல்லும் பொழுது இந்த தவறை செல்லுகிறார்கள். உண்மையாலுமே அது உண்மையா? எந்த மதத்திலே என்னுடைய பாவங்களுக்காக யாராவது மரித்தார், யார் என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார், இதுதான் பெரிய பிரச்சனை. நான் தேவனுக்கு முன்பாக குற்றம் உள்ளவனா இருக்கிறேன், நான் எப்படி இந்த குற்றத்தை நீக்க முடியும்? எந்த மதத்திலே யாராவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து தேவன் இந்த பலியை அங்கீகரித்தார் என்று நிரூபித்திருக்கிறார்கள், அவர் நான் சொன்னது உண்மை என்று யார் கிளைம் பண்ண முடியும்? எந்த ஒரு மதத்திலையும் இதை பார்க்க முடியாது. ஆகவே தான் இயேசு சொல்லும் பொழுது யோவான் 14:6 சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லுகிறார். என்னை இல்லாமல் பிதாவினத்தில் ஒருவன் வரான் என்று சொல்லுகிறார். என்னாலே தான் வர முடியும் பிதாவினத்திலே. இது மிகவும் தைரியமான ஒரு அறிக்கை, ஆனால் அதுதான் சத்தியம். நாம் இந்த விஷயத்திலே இது போன்ற ஒன்றை சொல்லும்போது குறுகிட மனப்பான்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இது என்னுடைய கருத்து அல்ல, என்னுடைய கருத்தா இருந்தால் நீங்கள் அதை தள்ளிவிடலாம். இவைகள் எல்லாம் இயேசுடைய சொந்த வார்த்தைகள். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். பிதாவாகிய தகப்பன் தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு யாரும் வர முடியாது. இது ஒரு குறுகிய காரியம் தான், ஆனால் அது சத்தியம். சத்தியம் எப்பொழுதுமே குறுகிய மனப்பான்மையுடையதா இருக்கும். பெரும் பரந்த மனப்பான்மையா இருப்பது என்பது அது கண்டிப்பாக ஒரு சத்தியத்தினுடைய குறிப்பு அல்ல, குறிப்பாக இருக்க வேண்டாம். 2 2 = 4 இது மிகவும் குறுகிய மனப்பான்மை அல்லவா? ஒரு சிலர் சொல்லுகிறார், ஏன் கொஞ்சம் பரந்த மனப்பான்மையா இருந்து இரண்டு கூட்டல் இரண்டு அதை 4.1 ஏற்றுக்கொள்ளலாமே. இன்னொரு சொல்லுகிறார், இல்லை 2.2 அதை 3.9 என்று நீங்கள் பதிலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொருவர் சொல்கிறார், 2.2 3 என்று சொல்கிறார். இன்னொரு சொல்கிறார், 2.2 100 என்று சொல்கிறார். நீங்கள் பாரத பரந்த மனப்பான்மையுள்ள இந்த பதில்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருந்தால் உலகத்தில் பெரிய குழப்பம் தான் வரும். இது போல சிறிய கூட்டல் கணக்கிலே கூட நாம் பரந்த மனப்பான்மை இருக்க முடியாது. சத்தியம் எப்பொழுதுமே குறுகிய மனப்பான்மையுடையதா இருக்கிறது. 2.2 4.0001 கூட இல்லை, அது 4 தான், வேறு பதிலே இல்லை. இது போன்றதான் இயேசு சொல்கிறார், நானே வழி நானே சத்தியம், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதானத்திலே வரான் என்று சொல்கிறார். ஏனென்றால் யாருமே இந்த உலகத்தினுடைய பாவத்துக்காக மரித்ததில்லை, யாருமே மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பப்பட்டதில்லை இயேசுவை போல. ஆனால் அவர்தான் சொன்னதை நிரூபிக்க முடியாத உயிரோடு எழுந்தார். அவர் தேவனுடைய குமாரன். ஆகவே இதுதான் தேவன் நம்மை மன்னிப்பதனுடைய அடிப்படை. தேவன் இப்பொழுது நீதி உள்ளவராயிருக்கிறார். என்னுடைய தகப்பனார் எப்படி நீதி உள்ளவராய் இருந்தார் அந்த தீர்ப்பு கொடுக்கும் பொழுது, நீ இப்பொழுது சிறைச்சாலைக்கு போக வேண்டாம், இந்த காசுகள் எடுத்துக்கொள், கொண்டு போய் உன் தண்டனை தொகையை செலுத்தி என்று சொன்னாரே. நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அது ஒரு ஈவு. நான் அதற்காக வேலை செய்ய வேண்டி அந்த என் அப்பாவிடத்து காசுகளை வாங்குவதற்கு நானாக உழைக்க தேவையில்லாதிருந்தது. ஒரு நாள் கூட நான் சிறைச்சாலையில் இருக்க தேவையில்லாதிருந்தது. அது ஒரு பைசா கூட செலவு செய்ய வேண்டியது இருந்தது இல்லை. ஆனால் ஒன்றை நான் செய்ய வேண்டியிருந்தது, அவர் கொடுக்கக்கூடிய காசோலையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தகப்பனார் காசோலையை கொடுக்கிறார், நான் அதை நன்றி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தகப்பனார் அந்த காசோலையை கொடுக்கிறாரே, அது கிருபைக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். என்னுடைய கரத்தை நான் நீட்டி அதை வாங்குவதை நாம் விசுவாசத்திற்கு ஒப்பிடலாம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் அதனுடைய பொருள். எபேசியர் 2 இந்த இரண்டும் அற்புதமான வார்த்தைகள். இது ஒன்றாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 எபேசியர் 2:8 கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிரியினாலே உண்டானதல்ல, யாரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. நம்முடைய ரட்சிப்பு விசுவாசத்தினாலே, கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு நான் பெற்றுக் கொள்கிறேன். என்னுடைய தகப்பனார் போய் அந்த செக்கை வாங்கி கொண்டு போய் தண்டனை தொகையை செலுத்து என்று சொன்னது போல, நான் இப்பொழுது அந்த ரட்சிப்பை விசுவாசத்தினாலே நான் பெற்றுக் கொள்கிறேன். அப்பொழுது நான் விடுதலையாயிருக்கிறேன். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாகவே கிருபை விசுவாசம் தான். கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு தேவன் தொடர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர்லே 12 ஒரு வசனம் இருக்கிறது, அங்கே பார்க்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். தேவன் பவுலுக்கு சொன்னார். பவுல் அந்த கட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனை தேவன் நீக்கி இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் அதை நீக்கவில்லை. அது பவுலுக்கு கிடைத்த ஒரு வியாதி அல்லது நோய். 3 பவுல் ஜெபித்தார், ஆண்டவரே சுகமாக்கும் சுகமாக்கும் என்று, ஆனால் அவர் சுகமாக்கப்படவில்லை. மிகப்பெரிய அப்போஸ்தலன், கிறிஸ்தவ சபையிலே வாழ்ந்த மிகப்பெரிய அப்போஸ்தலர், அவர் சுகமாக்கப்படவில்லை. அவர் மருத்துவரை கூட உயிரோடு எழுப்பினார், பிசாசுகளை விரட்டின பேய்களை விரட்டினார், ஆனால் தன்னுடைய காரியம் வரும்போது அவர் சுகமாக்கப்படவில்லை. ஏன் தேவன் அவரை சுகமாக்கவில்லை? ஏனென்றால் பவுல் சொன்னார், நீ பெருமை அடைமடியாய் ஒரு ஆபத்தில் இருக்கிறாய். பெருமை என்பது எல்லா வியாதிகளை காட்டிலும் கொடியது. ஏனென்று சொன்னால், நீ பெருமை அடைந்து விட்டால் நான் உன்னை எதிர்க்க வேண்டியிருக்கும். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனால் நான் உன்னை எதிர்க்க விரும்பவில்லை பவுலே, நான் உன்னை தாங்க விரும்புகிறேன். யார் தாழ்மையா இருக்கலாம் அவளை மட்டுமே நான் தாங்க முடியும். என்னுடைய கிருபையின் தாழ்மையுள்ள மட்டுமே நான் தருகிறேன். ஆனால் நீ இப்பொழுது பெருமை அடைமடியாய் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறாய். ஏனென்றால் நான் உன்னை வல்லமையாய் பயன்படுத்தியிருக்கிறேன். அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறாய், மருத்துவரை எழுப்பியிருக்கிறாய், இவ்வளவு வேத வசனங்கள் எழுதியிருக்கிறாய், நீ 3 முறை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாய், அங்கே பேசக்கூடாத காரியங்களை நீ கேட்டாய். ஆகவே நீ ஆவிக்குரிய பெருமை என்கிற பெரிய அபாயத்தில் இருக்கிறாய். ஆகவே உன்னை தாழ்மையா வைப்பதற்கு சிறந்த வழியை கண்டுபிடித்திருக்கிறேன். அது என்னவென்றால், அந்த வியாதி உன்னிடத்திலே நிரந்தரமா இருக்க முடியாத நீ மறிக்கும் வரை. ஆகவே பவுல் இப்பொழுது அதை என்ன அழைக்கிறார் என்று சொன்னால், அந்த வியாதியை இப்பொழுது தேவன் கொடுத்த ஒரு வரம் என்று சொல்கிறார், ஈவு என்று சொல்கிறார். தேவன் தேவனால் அருளப்பட்டது என்று சொல்கிறார். அருளப்பட்டது என்று சொன்னால் அது ஒரு அருள் அல்லது அது ஒரு ஈவு. 2 கொரிந்தியர் 12:7 தேவன் தனக்கு இதை அனுமதித்தினுடைய காரணத்தை அவர் அறிந்து கொண்ட பொழுது அவர் அதை குறித்து சந்தோஷப்படார். எப்பொழுதுமே சாத்தான் அவரை தொந்தரவுபடுத்திக் கொண்டே இருந்தான். அப்படியானால் நான் மனரமியமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். 10-ஆம் வசனத்திலே மக்கள் என்னை நிந்தித்தாலும் சரி, மக்கள் எனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி, உபத்திரப்படுத்தினாலும் சரி, நான் பூர்ண சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நான் பலவீனமா இருக்கும் பொழுதே என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலனையும் கிருபையும் நான் அனுபவிக்க முடியும். ஆகவே இங்கே என்னுடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனுடைய பொருள் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் தயவு செய்து கவனிங்கள். ஒவ்வொரு உபத்திரம், நீங்கள் சந்திக்கக்கூடிய உபத்திரம், சோதனை, நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கடினமான சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை, இந்த வாக்குத்தத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காசோலை நம்முடைய பில்லை செலுத்துவதற்கு போதுமானது. அந்த பில் என்ன பில்லா இருந்தாலும் சரி, என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஆனால் நான் ஒன்றை செய்ய வேண்டும். நான் இந்த பில் தொகையை செலுத்த வேண்டுமானால் என்னுடைய அப்பா இந்த செக்கை எனக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு நான் நன்றி என்று சொல்ல வேண்டும். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தொடர் உபத்திரங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை, போராட்டங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை. அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், தேவன் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். என் மகனே, இதோ இந்த காசோலை எடுத்துக்கொள், அந்த பில்லை கட்டு. நாளைக்கு நீ இன்னொரு பில்லை கட்ட வேண்டும், பில் தொகையை கட்ட வேண்டும், இந்த கிருபை எடுத்துக்கொள். உன்னுடைய தற்போதைய தேவைக்கு ஏற்றாற்போல கிருபை நான் தருகிறேன். நாம் இந்த பூமியிலே எந்த கஷ்டத்தையும் தேவையும் சந்திக்காமல் நாம் வாழப்போவதை நாம் பல தேவைகளை சந்திக்க முடியாத தேவன் அனுமதிப்பார். ஆனால் அதனுடைய நோக்கங்கள் எல்லாம் அவரண்டை நம்மை கொண்டு செல்வதாகும். அப்படி நாம் அவரண்டை வந்தால் ஆண்டவரத்திலே வந்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இதுதான் பில் தொகை, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர், எனக்கு இந்த தொகை தாரும் ஆண்டவர் என்று கேட்பது. ஆண்டவர் இதோ உனக்கு தருகிற என்று சொல்கிறார். அவர் ஒரு காலம் மறுப்பதில்லை. ஏனென்றால் நான் அவரிடத்திலே என்னுடைய தேவையை உணர்ந்து நான் வரும்பொழுது நான் தாழ்மையா இருக்கிறேன். ஒரு தாழ்மையில மனிதன் மட்டுமே தன்னுடைய தேவையை ஒத்துக்கொள்வான். பெருமையான சொல்லுவான், எனக்கு யாரும் தேவையில்லை, நானே தேவன் தேவையில்லை, நானே எல்லாவற்றையும் கையாளுவேன் என்று சொல்கிறான். இந்த தொகையானது ஆண்டவரே என்னால் செலுத்த முடியாது, ஆண்டவரே நீர் எனக்காக கட்டுமாண்டவர் இந்த தொகை என்று சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுவார், இந்த விடுதலையா ஈவாய் உனக்கு ஒரு ஈவை தருகிறேன். இது தேவனுடைய வாக்கு தத்தம். தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு கிருபையை கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள், அற்புதமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அதை நான் நிற்காத பட்சத்திலே அது என்னுடைய வாக்கு தத்தமாய் மாறாது. நான் இந்த செக்கை எடுத்து காசாய் மாற்ற வேண்டும். ஒருவர் யாராவது உங்களுக்கு ஒரு செக்கை அனுப்புகிறார், நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணி சூறலை மாற்றிவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதனுடைய பின்பக்கம் திருப்பி நீங்கள் கையெழுத்து போட்டு பேங்க்ல கொடுத்தால் உங்களுக்கு இப்ப பேங்க்ல அந்த பணத்தை கொடுவார்கள். இப்படித்தான் தேவன் நம்மோடு நிறைவேற விரும்புகிறார். அவர் நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வேதத்திலே இருந்தால் அது சூறலை மாற்றப்பட்ட ஃப்ரேம் அடித்த காசுகளை போல இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் பரலோகத்தினுடைய வங்கிக்கு செல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே இதை நான் காசாக மாற்றுவேன் சொல்லுங்கள். அப்பொழுது அந்த காசை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆரம்பத்திலே நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து எனக்காக சிலுவை மரித்தார் என்பதனுடைய அடிப்படை. அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்றிருக்கிறார், பெற்று தந்திருக்கிறார். நமக்கு இப்பொழுது சாபம் இல்லை. கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் நமக்காக சாபமானார். அவரே நமக்காக சாபமானார் எதற்காக என்றால், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய புறஜாதிகளை நமக்கு மாறுபடியாக. 4,000 ஆண்டுகள் முன்பாக ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய், பூமியில் உள்ள சகல குடும்பங்களும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் வந்து இன்றைக்கு எல்லாருக்கும் சொந்தமானதாக, ஒரு மனிதனுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் சொந்தம். ஆகவேதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கலாத்தியர் 3:14 தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:4 அதை நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். என் மூலமாக இந்த ஆசீர்வாதமானது அனைவருக்கு பாய்ந்து செல்ல முடியும். இவையெல்லாம் பாவ மன்னிப்பில் ஆரம்பிக்கிறது. தேவன் அந்த வாய்க்காலை சுத்தம் பண்ணுகிறார், பாத்திரத்தை சுத்தம் பண்ணுகிறார், ஆசீர்வாதத்தை நிரப்புகிறார். என்ன அற்புதமான ஒரு ரட்சிப்பு! இது எல்லாருக்கும் ஆயத்தமாயிருக்கிறது. நீ யார் எந்த மதத்தை சேர்ந்தாலும், நீ யாராயிருந்தாலும், நீ உன்னை தாழ்த்தி வந்தால் ஆண்டவரே உன்னுடைய வரத்துக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது தேவங்களை ஆசீர்வதிப்பார். தேவங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.